2022 டிசம்பர் மாத தென்றலிதழ் எழுத்தாளர் கதிரவன் எழில் மன்னனின் கதிரவனை கேளுங்கள். ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 19 எம். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முன்னுரை: ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பல பல தருணங்களில் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. சீனட் தளத்தில் வந்த ஸ்டார்ட் சீக்ரெட்ஸ் எனும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து இதை வடிவமைத்துள்ளேன். ஆனால் இது வெறும் தமிழாக்கம் அல்ல. இதில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீனட் கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்ட உத்தேசம். கேள்வி: நான் சமீபத்தில் ஒரு நிறுவனத்தை ஒரு சக நிறுவனரோடு ஆரம்பித்துள்ளேன். ஓரிரு தேவதை மூலதனத்தாரிடம் சிறிய அளவு மூலதனம் பெற்று இதை நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் விதைநிலை மூலதனத்தாரிடம் சென்று முயல்கையில் இந்த யோசனை பெருவளர்ச்சியை சமாளிக்குமா என்று பலர் கேட்கிறார்கள். இவ்வளவு புதிய நிறுவனம் இப்போதே பெருவளர்ச்சியை பற்றி யோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டுமா, இல்லை என்றால் எவ்வாறு மூலதனத்தாருக்கு நம்பிக்கை அளிப்பது? விளக்கங்களே. தொடர்ச்சி. கதிரவனின் பதில்: பெருவளர்ச்சி கண்டபின் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும், நிறுவனம் மூலதனம் பெற வேண்டுமானால் அதை பற்றி யோசித்தே தீர வேண்டும் என்று சென்ற பகுதியில் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி என்றால் நிறுவனத்தின் விற்பொருள் அல்லது சேவை பெருமளவில் விற்கப்படும் நிலை என்றும், மூலதனத்தாரின் கவலை அப்போதாவது உங்கள் நிறுவனம் லாபகரமாக நடைபெற இயலுமா என்பது என்றும் கண்டோம். அதாவது விற்பொருள்களின் அடிப்படை அலகின் பேசிக் யூனிட், விற்பனை விலை, அதன் உற்பத்தி செலவு மற்றும் வணிக ரீதியான செலவு குறையுமா என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று முன்பகுதிகளில் கண்டோம். மேலும் அடிப்படை அளவின் செலவு என்பது நிலைத்த செலவு மற்றும் வேறுபடும் செலவு என்னும் இரண்டு வகை செலவுகளின் கூட்டுத்தொகை என்றும், ஒரே ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் மாறாதது நிலைத்த செலவு என்றும், தொழிற்சாலை, தகவல் மையம், குறைந்தபட்ச மேகக்கணினி போன்று அவற்றுக்கான உதாரணங்களையும் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி நிலையில் நிலைத்த செலவின் விகிதம் மிக குறைவாக இருக்கக்கூடும் என்றும், அதனால் லாபகரமாக நடத்த வேண்டுமானால் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவு விற்பனை விலையை விட குறைவாக இருக்க வேண்டும் என்றும் கண்டோம். வேறுபாட்டு செலவை கழிப்பது எளிதல்ல என்றாலும், அதன் அம்சங்களை ஆராய்ந்து எவ்வாறு கணிப்பது என்பதை விவரித்து வருகிறோம். உங்கள் விற்பனை அளவு அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்தும் பகுதி பொருட்கள் அல்லது கீழ்மட்ட சேவைகளின் லோவர் லெவல் சர்வீசஸ் விலைகளும் தொகுதி தள்ளுபடியின் வால்யூம் டிஸ்கவுண்டின் அடிப்படையில் குறையும். அதனால் உங்கள் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவும் குறைந்து கொண்டே வரும் என்ற கருத்தை உதாரணங்களுடன் விளக்கினோம். ஆனால் அடிப்படை வேறுபாட்டு செலவை குறைப்பதற்கான வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமல்படுத்தி காட்ட வேண்டும் என்பது அவசியமில்லை. அது நிறுவன வளர்ச்சிக்கு பெரிய தடையாக முடியக்கூடும். அதனால் ஆரம்ப நிலையின் வாடிக்கையாளர்களை வேகமாக பெற்று விற்பனை வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பதில் தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விவரித்தோம். அப்படி இருக்க, பெருவளர்ச்சி நிலையில் லாபகரமாக நடக்குமா என்று கேட்கும் மூலதனத்தாரை திருப்திப்படுத்த மொத்த விற்பனை வரவு நிறுவனத்தின் மொத்த செலவை விட அதிகமாக இருக்கும் என்று கணிப்பீடு காட்ட வேண்டும் என்று கூறினோம். ஆரம்ப நிலையிலேயே குத்து மதிப்பான மொத்த விற்பனை வரவை கணிப்பிட இரண்டு வழிமுறைகளையும் கண்டோம். அடுத்து உற்பத்தி செலவு மற்றும் விற்பனை வேறுபாட்டு செலவு அல்ல என்று விளக்கினோம். மற்ற விற்பனை வேறுபாட்டு செலவுகளில் முதலாவதாக வாடிக்கையாளர் உதவி செலவு பற்றி குறிப்பிட்டோம். மேற்கொண்டு விற்பனை முறை செலவுகளை பற்றி விவரித்து வருகிறோம். மின் விற்பனை செலவு விகிதம் மிக குறைவு என்றும், நேரடி விற்பனை செலவு விகிதம் மிக அதிகம் என்றும் கண்டோம். அதைவிட செலவு விகிதம் குறைந்த மற்றொரு மூல விற்பனை இன்டைரக்ட் சேனல் சேல்ஸ் முறைகளில் மதிப்பதிகரிக்கும் மறு விற்பனையாளர்களை பற்றி விவரித்தோம். இப்போது விற்பனை வழிமுறை செலவுகளை மேற்கொண்டு விவரிப்போம். இன்னொரு முக்கியமான மூல விற்பனை முறை மூலக்கருவி உற்பத்தியாளர்கள் வழியிலானது. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் OEM வழியிலானது. ஒரு காலத்தில் இது வன்பொருட்களுக்கே உரித்தானதாக இருந்தது. இப்போது எல்லாவித விற்பனைக்கும் இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. OEM முறையில் உங்கள் விற்பொருள் அல்லது சேவையை அவர்கள் தங்கள் விற்பொருள் அல்லது சேவையின் ஓர் அங்கமாய் இணைத்து தம் விற்பனையால் உங்களுக்கு தன்னியக்கமான விற்பனை வரவு அளிப்பார்கள். மின் வில்லைகளை கணினி விற்பனையாளர்கள் பயன்படுத்துவது போல் மென்பொருட்களும் உள்ளியங்கும் அம்சமாக என்ஜின் காம்பனன்ட் மட்டுமோ அல்லது பயனர்கள் பயன்படுத்தும் வெளிப்படை அம்சமாகவோ இருக்கக்கூடும். OEM-களை முதலில் வசப்படுத்துவது கடினம் என்றாலும் அவர்கள் விற்க ஆரம்பித்த பின் அவர்களே விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் உதவிக்கு பெரும் பொறுப்பு எடுத்துக்கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கும் விற்பனை விலை மற்ற வழிமுறைகளை விட குறைவுதான். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால் விற்பனை மொத்த அளவு அதிகமாக இருக்கும், மேலும் விற்பனை செலவு விகிதம் மிக குறைவாக இருக்கும். அதனால் மூலதனத்தால் உங்கள் விற்பனை வழிமுறைகளில் OEM-கள் உண்டா என்பதில் ஆர்வமாக இருப்பார்கள். நேரடி விற்பனை மிக அதிக செலவு விகிதம் கொண்டது என்று கண்டோம். ஆனால் செலவு விகிதம் அதைவிட சற்று குறைவான மற்றொரு நேரடி விற்பனை முறை உள்ளது. இது உள் விற்பனை அல்லது தொலை தொடர்பு விற்பனை என்பார்கள். இம்முறையில் வாடிக்கையாளர்களுடன் நேர்முக தொடர்பின்றி தொலைபேசி மூலமோ மின்னஞ்சல்கள் மூலமோ அவர்களை உங்கள் விற்பொருள் அல்லது சேவையை வாங்க செய்வார்கள். விற்பொருள் சோதனையையும் கூட அதே போன்று தொலை தொடர்பில் செய்து முடிப்பார்கள். எல்லா விற்பொருளும் சேவையும் இம்மாதிரியான வழிமுறைக்கு ஒத்து வராது, சற்று எளிதானவையே சரிப்பட்டு வரும். இம்முறையின் செலவு நேரடி விற்பனை ஜோடிகள் விகிதத்துக்கும் மற்றொரு மூல விற்பனை விகிதத்துக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். விற்பனை செலவை கணிக்கும் போது உங்கள் விற்பொருள் எளிமை, வாடிக்கையாளர் தன்மை போன்றவற்றை பொறுத்து வெவ்வேறு வழிமுறைகளின் விகிதம் மாறுபடும். உங்கள் வணிக பரப்பில் உள்ள மற்ற நிறுவனங்களின் விகிதத்தை பற்றிய விவரங்களை முன்பு கூறியபடி தேடி உணர்ந்து கணிக்க வேண்டும். நிறுவனத்தின் மற்ற செலவுகளை பற்றியும் பெருவளர்ச்சி நிதிநிலை கணிப்பை பற்றியும் அடுத்த பகுதியில் காண்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.